கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1-5. தானியேல் 6:1-5.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கே தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாவதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்போது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்தை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க.
தானியேல் 6 முழுவதுமாக நம்ம வாசிக்கும் பொழுது முக்கியமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தானியேல் சிங்கக்கதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், டேனியல் இன் த லைன்ஸ் தென். சிங்கக்கதியில் தானியேல் என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன். 6 முழுவதும் அந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் பாபிலோன் ராஜ்யத்திலே ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தான் என்று நமக்கு தெரியும். அவனுடைய காரியங்கள் ஜெயமாயிருந்தது. அவன் வந்து மனவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அதை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. முதலா 1 என்ன சொல்லுகிறது என்றால், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தரியு ராஜா 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். 120 பிரின்சஸ் டேரியஸ் தரியு வந்து 120 தேசாதிபதிகள், தமிழ் ஆங்கிலத்தில் பிரின்சஸ், 120 பிரபுக்களை வைத்திருக்கிறான். பாபிலோனிய ராஜ்யம் தலை சிறந்த ராஜ்யம். அந்த பாபிலோனிய ராஜ்யம் வந்து விழுந்து போனது. அதன் பின்பு மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது. இந்த ராஜ்யம் வந்து அதை விட கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து, அது கோல்டு, இது வந்து சில்வர், கொஞ்சம் குறைந்ததுதான். ஆனா அது விசாரமான ஒரு ராஜ்யம். இதுதான் மார்பும் அந்த கைகளையும் குறிக்கிறது. ரெண்டு கை, அதான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். தலை வந்து ஒண்ணுதான், ஆனா நமக்கு ரெண்டு கை இருக்கிறது. அதனால மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும்பொழுது அது கொஞ்சம் பிராடா இருக்குது. அது கொஞ்சம் ராஜ்யம் ரொம்ப பெரிய ராஜ்யம். அதனால ராஜா என்ன செய்யறான், 120 பிரின்சஸ் ஏற்படுத்தி அவங்க மூலமாக நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுகிறான். வரி விதிப்பு எல்லாத்தையுமே அவங்க மூலமாக அவன் கலெக்ட் பண்ணுகிறான். இந்த 120 பேருக்கு அவங்களுக்கு ஒரு 3 பேரை அதிகாரியா நியமிக்கிறான். அவங்களுக்கு மேல ஒரு 3 பேர். 2 வாசிக்கலாம்.
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது.
3 பிரதானிகளை, 3 பிரசிடென்ட்ஸ், ஆங்கிலத்தில் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லப்பட்டது. 120 பிரின்சஸ், அந்த 120 பிரின்சஸுக்கு மேல 3 பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல தானியேல் வந்து ஃபர்ஸ்ட். எல்லாத்திலையும் தானியேல் வந்து எல்லாத்திலையும் அவன் வந்து மேற்பட்டவனாக இருந்தான். 3 வாசிக்கலாம்.
இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான்.
பாருங்க, எல்லாருக்குமே 120 தேசாதிபதிகள். இதும் அங்க அதுக்கு பிறகு 3 பேர் வந்து பிரதானிகள். 120 பிரின்சஸ் அண்ட் 3 பிரசிடென்ட்ஸ். இந்த 3 பிரசிடென்ட்ஸ்ல தானியேல் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து இந்த 2 பேருக்கு மேல இருக்கிறான். 2 பேருக்குமே அவன் தான் பிரதானமான ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவன் இருக்கிறான். என்னென்னால் தான் அதன் பின்பு என்ன சொல்றால், ராஜா என்ன, நீங்க பைபிளை வந்து கவனமா படிக்கணும். கவனமா படிச்சா அந்த சிச்சுவேஷனை நம்ம அறிய முடியும், அந்த சூழலை அறிய முடியும். பைபிள்ல கரெக்டா தான் எழுதியிருக்கு, நம்ம தான் அதை சரியா படிப்பதில்லை. கவனமா படிக்காதனால ஏதோ நமக்கு ஒரு சிம்பிளா இருந்த மாதிரி தெரியுது. நீங்க அந்த பேக்ரவுண்டை பார்க்கணும்னா கவனமா வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ராஜா தரி என்ன செய்வான்னா, ராஜ்யம் முழுவதுக்கும் இவனே எல்லாத்துக்கும் அதிகாரியா மாத்திரலான்னு பாக்கணும். நெக்ஸ்ட் கிங் அவன் அவனுக்கு என்ன சொன்னா 120 பேர் இல்லை ஒரு ஆள் கிடையாது அவன் அதுக்கு மேல இருக்கல மூணுல ஒண்ணு இப்ப என்ன நினைக்கிறான் தற்போது என்ன நினைக்கிறான் இவனை எல்லாத்துக்கும் மேல மனம் மாத்திரலாம் நெக்ஸ்ட் கிங்கா மாத்திரலாம் எல்லா பொறுப்பையும் அவன் கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஏனென்றால் தானியருக்குள்ள விசேஷித்த ஆதி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு மூணாவது வாசிக்கலாம்
தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்
முழுமைக்கும் அதிகாரியாக ராஜ்யம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்ற விரும்பினான் த கிங் தாட் டு செட் ஹிம் ஓவர் த ஹோல் கிங்டம் அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றான் அதுக்கு மேல ஒரு போஸ்ட் கிடையாது கிங் தான் கிங் அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வரான்னு நினைக்கும் அதே போல தான் ஜோசப் வந்து எக்ஸால்டட் ஹல்லேலூயா எதனால அவன் எக்ஸால்டட் ஆனா பாபம் சொன்னா நான் சாப்பிடுற காரியம் தானே ஒழிய வேற எல்லாமே ஓப்பருக்கு தான் நெக்ஸ்ட் கிங் ஆயிருந்தான் காரணம் வந்து அவனுக்குள்ள இருந்தது தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ என்று அந்த மந்திரி சபையில் இருந்தவங்க சொல்றாங்க இவன் தேவ ஆவியை பெற்றவன் அதே போல என்ன தானியல் வந்து அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது பிகாஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பிரிட் வாஸ் இன் ஹிம் அந்த ஸ்பிரிட் தான் அவனை வந்து அப்படி கொண்டு வந்தது எப்படி பாத்தீங்களா இன்னைக்கு பிரைட் நம்ம டேனியல் ரெப்ரசன்ட் த பிரைட் டேனியல் டைப்ஸ் த பிரைட் இன்னைக்கு நமக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு நம்முடைய தேவனுடைய ஆவி இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவோட அல்ல இதுதான் ஒரே ஒரு காரியம் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட்டா இருந்தீங்கன்னா நீங்க மேலதான் போவீங்களே ஒரு நாளும் கீழே வர மாட்டீங்க உலகப்பரமாவும் மேல போவீங்க ஆவிக்குரிய பரமாவும் மேல போவீங்க கடைசியில ஒரேடியா நீங்க மேலே போயிருவீங்க அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் தேவனுடைய ஆவிதான் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் தான் பரிசுத்தாவியை பெற முடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் பரிசுத்தாவி பெற முடியாது பெந்தகோசக்காரங்கள் நாங்க ஆவியை பெற்றுக்கணும் நினைக்கிறாங்க பரிசுத்தாவி அவங்க பெறவில்லை அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரிசுத்தாவி பெற முடியும் ஃபார்முலா அதிகமா தான் சொல்லி இருக்கு அவங்க வரங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவியாகிய தேவனை அந்த உண்மையான அனாயிட்டிங் பெறல இன்னைக்கு நம்ம அந்த உண்மையான அனாயிட்டிங் பெற்றிருக்கிறோம் ஹல்லேலூயா நீங்க உண்மையிலேயே பரிசுத்தாவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும் எந்த மனுஷனும் நம்மளை மேற்கொள்ள முடியாது எந்த ஆவிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது அதுதான் நமக்கு இருக்கிற தைரியமே அதுதான் நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் அனாயிட்டிங் என் மேல இருக்கிறது பிசாசு என்ன எப்படி ஜெயிக்க முடியும் சாம்சன் மேல தேவனுடைய ஆவி இருக்கும் வரைக்கும் யாருமே எந்த பெலிசனும் ஜெயிக்க முடியல ஏதாவது சவுலுக்கு அனாயிட்டிங் இல்ல தாவீதுக்கு அனாயிட்டிங் இருந்தது சவுல் அங்க கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறான் ஆனா தாவீது பயப்படல ஏன்னா அந்த அனாயிட்டிங் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள்ள இருக்கிற பெரிய சாத்தானுடைய முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் நமக்கு முன்பாக ஃபெயிலியர் ஆகும் இன்னைக்கு பிரைடுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது ஹல்லேலூயா ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் உண்மையான தேவனுடைய ஆவி அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ரிசைட் இன் த ஹார்ட் ஆஃப் த பிரைட் மணவாட்டியின் மத்தியிலே தேவன் இருக்கிறதுனாலே எவள் ஒரு இன்வின்சிபிள் ஆர்மியா இருக்கிறாள் எந்த காரியங்களும் நம்மளை மேற்கொள்ள முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கணும் நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படிதான் ஆண்டவர் செயல்பட முடியும் நீங்க இப்படி விசுவாசிக்கலன்னா கர்த்தரே செயல்பட முடியாது என்ன பெரிய காரியத்தை நீங்க விசுவாசிக்கணும் அது ஃபேக்ட் அது நம்ம அப்படி விசுவாசித்து அறிக்கை செய்தா பிசாசு பயப்படுவான் பாதாளத்தின் வாசலை தாழ்ந்து போகும்
ஆமென்
இப்பொழுது அந்த தானியல்கிட்ட எந்த மிஸ்டேக்கு கண்டுபிடிக்க முடியல 120+3 பேர் தேசாதிபதிகள் 120 பிரதானிகள் 3 பேர் இந்த 100 பேர்ல தானியல் ஒருத்தனா இருக்கா சரி அப்பான விட்டுலாம் 122 பேர் இந்த 122 பேரும் இப்படி தானியல ராஜா வந்து எல்லாத்துக்கும் ராஜ்யத்துக்கே அதிபதியா மாற்ற நினைக்கிறாரு நம்ம அவனை என்ன செய்யறது அவன் மேல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு ராஜாட்ட போய் சொல்லி அவனை வந்து அழிச்சு விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனா அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் ஹி வாஸ் சின்சியர் ஹல்லேலூயா ரொம்ப உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறான் அவன்கிட்ட எந்த எரர் கண்டுபிடிக்க முடியல நோ ஃபால்ட் இன் ஹிம் அவன்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அவனுடைய வேலையிலோ அவனுடைய காரியங்களிலோ குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும்னா நம்ம கிட்ட நியாயம் இருக்கணும் நம்ம மேல குற்றம் சொல்லக்கூடாது நான் அப்படிதான் நினைப்பேன் என் மேல யாராவது குற்றம் சொன்னா அது என் மேல அது கிடையாது, அவங்க வேணும்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் இருக்கணும். என் மேல ஃபால்ட் இல்லாத அளவுக்கு நான் நடந்துகிடுவேன், நான் நடக்கணும்னு பிரயாசப்படுறேன். அதனால ஃபால்ட் வந்து அவங்க மேலதான் இருக்குமே ஒழிய நம்ம மேல இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செஞ்சா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையில நம்ம சின்சியரா இருந்தா யார் நம்மளை குற்றம் சொல்ல முடியும்? இதுதான் டேனியல் லைஃப். அதனால உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நீதிமொழியில் 28:20 வாசிக்கிறோம். ஹி வாஸ் எ ஃபெய்த்ஃபுல் மேன், அழைக்கப்பட்டிருந்தான், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான், உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதனால மனவாட்டி அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அதனால நம்ம வந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஒரு குற்றமும் அவன் மேல கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்றால் வேத விஷயத்தில், தேவனை பற்றிய வேத விஷயத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று கடைசியா அவங்க கன்க்ளூஷன்ல வராங்க. 122 பேரும் பிளான் பண்றாங்க எப்படி டேனியல்ல டவுன்ஃபால் பண்ண வேண்டும், விளை வைக்க வேண்டும். ஒரு குற்றம் அவன் மேல கண்டுபிடிக்க முடியல. சாத்தான் நம்மகிட்ட வந்து அந்த அவனுக்கு உண்டது ஏதாவது நம்மகிட்ட இருந்தாதான் வந்து கிரியை செய்வான். அவனுக்குரியது ஒன்னும் நம்மகிட்ட இல்லைன்னா அவன் வர முடியாது. ஏதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்ன ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு செல்போன்ல வந்து ஏதாவது பாத்தீங்கன்னா அதை வச்சு உங்களை குற்றம் கண்டுபிடிப்பான். அதனால பாருங்க, உங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. சாத்தானுக்குரிய காரியங்கள் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா உங்களை எப்படி அவன் வந்து உள்ள வர முடியும்? வர முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சின்சியரா இருந்தார். அதனால சாத்தான் வந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. எந்த முகாந்திரமும் இல்லை, பொய் சாட்சிகளை தான் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஜீவியை செய்யறதுதான் இந்த காலத்தினுடைய பிரைடா இருக்கிறாள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், அது என்ன சொல்லுகிறதோ அதின்படி செய்ய வேண்டும். என்னை வந்து ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அது என் மனசுலயே கிடக்கும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம போகணுமே, போகட்ட நம்ம மேல தப்பா இருந்தேன் இப்படி நான் யோசிப்பேன். அதனால எப்படி அவங்க வீட்டுக்கு போகணும்? சொல்லாதவங்களை பற்றி நான் எனக்கு வெப்பம் விருப்பமா அப்படின்னா போக முடியும். எனக்கு அப்படி ஒரு ஏறுதல் வந்தாதான் அப்படி போக முடியும் இவ்வளவு. ஆனா ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது இந்த நம்ம மேல ஏதாவது இருக்குதா, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சரியா செஞ்சிடணும். நம்ம மேல குறை சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு கிறிஸ்தவங்க நினைக்க வேண்டிய காரியம். அவங்க குறை சொன்னா அது தேவையில்லாததா இருக்கும். அதே போல தானியல்ல எந்த விதமான குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கரெக்டா செய்யறான். அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து என்ன, எதற்கு? தேவனை பற்றிய விஷயத்தில் 5 வசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷர், நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேற ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது.
ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்கு எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு முகாந்திரம் சாட்சி அங்க ஏற்படுத்த முடியல. அதே போலதான் தானியல பார்க்கும் பொழுது தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேற எதுலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் டு பி ஃபைண்ட் அகைன்ஸ்ட் ஹிம் கன்சர்னிங் த லா ஆஃப் ஹிஸ் காட். அவன் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறான், அதை வச்சுதான் அவனை வந்து வீழ்ச்சி அடைய வைக்கணுமே ஒழிய மற்றபடி அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதனால பாருங்க, ஒன்லி சான்ஸ் to destroy him, அவனை வந்து அழிப்பதற்கு ஒன்லி சான்ஸ் என்ன சென்றால் தேசத்தின் சட்டத்தை மாற்றி அமைத்து அந்த சட்டத்தையும் என்ன சென்றால் அவன் மீறும்படியாக செய்ய வேண்டும். லா ஆஃப் காட் இருக்குது, இதை லா ஆஃப் த லேண்ட் இருக்குது. தேசத்தின் சட்டம் ஒண்ணு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின் ஒண்ணு இருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை குணர்ந்து அவன் அப்படி அப்படி கொண்டு வரும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை அந்த சட்டத்துக்கு தான் கீழ்ப்படிவான், இதை கீழ்ப்படிய மாட்டான். அதனால அவனுக்கு வார்த்தை அவன் சட்டத்துக்கு கீழ்ப்படிய சொல்லி அந்த சட்டத்தின் பேரில் அவனை அழித்து விடலாம். இந்த மாதிரி சட்டத்தையே கொண்டு வரக்கு பாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அப்படிதான், மத சம்பந்தமான கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மத மாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாஸ்டர்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவது, கிறிஸ்டியானிட்டியை எப்படி முடக்குவது, எல்லா சட்டத்தை வச்சுதான் அவங்க செயல்படுங்க. பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மடக்கிற தி ஃபோல்டிங் டேபிள் கொண்டு வருகிறார். அவரோடு கூட இன்னொரு சகோதரியும் வர்றாங்க. அவங்க சென்னையில் நடந்த காரியம். அதனால பிளாட்ஃபார்ம்ல என்ன செய்யறது, அங்க வந்து இந்த டேபிள் அவர் விரிக்கிறார். கொஞ்ச நேரம் பேக்ல டிராக்ஸ் புஷ் எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த டிராக்ஸ் எல்லாம் அங்க அடிக்க வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இந்து தீவிரவாதிகள் வருகிறாங்க, வந்து என்ன கேட்கிறாங்க, நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இல்ல நான் வந்து டிராக்ஸ் கொடுக்கற, நான் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணல, போக்குவரத்துக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணல. சொல்லும் பொழுது சொன்னா கேட்கறது கிடையாது. நீ வந்து போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கினியா? பெர்மிஷன் வாங்கினா நீ செய்யலாம், இல்ல நான் பெர்மிஷன் வாங்கல. உடனே அதுல இருந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேர் கூடியிருந்தாங்க. உடனே அந்த ஆட்கள் எல்லாம் திப்பு திப்புன்னு அவங்க ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. போலீஸ் போன் பண்றாங்க, இதோ போலீஸ் அங்க வந்துட்டு இவங்க திருப்பி பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அரசியல் ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. உடனே அவன் என்ன பண்றான், அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கிறான், நீ வந்து எடுத்துட்டு போயிரு. உடனே அந்த போல்டிங் டேபிளை மூடிக்கிட்டு புக் எல்லாம் பேப்பில் வச்சுக்கிட்டு இவன் ரெண்டு பேரும் சுருட்டிக்கிட்டு போறாங்க. இதுதான் இப்ப நடக்கிற காரியம். ஏன்னா மத சம்பந்தமான சக்தியை வந்து இந்த பொலிட்டிக்கல் பயரை பயன்படுத்தி சட்டத்தை சொல்லிதான் அவங்கள வந்து முடக்குவது. இந்த பிளான் படிதான் தானியலை கண்ட்ரோல் பண்ண முடியுமே. அவன் சட்டத்தை மீறுகிறான், நீ போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கல, நீ சட்டத்தின்படி நீ செஞ்சா ரைட்டு, நீ சட்டத்தை மீறி நீ செய்றிய, நீ பெர்மிஷன் இல்லாம எப்படி? சின்ன சின்ன காரியத்துக்கும் எல்லாரும் பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி சொல்லி என்ன செய்யறதென்றால் கிறிஸ்டியானிட்டியை முடக்க வேண்டும் நினைக்கும் பொழுது பிசாசால் அது முடியாது. ஹல்லேலூயா! ஒரு காலம் தேவனுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியாது. அது பிசாசுக்கு தெரியாது, பிசாசு தோல்வி அடையும், ஆண்டவர் மரண அடி கொடுப்பார் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! தேசத்தின் சட்டம் இருக்கிறது. தானியேல் எல்லா சட்டத்துக்கும் கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கிறான். அவன் எல்லாம் அதுல அவன் தேசத்தின் சட்டத்தை மதிக்கிறான். அவன் ஒரு சட்டத்துக்குள்ளதான், ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கிறான். அவன் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறான். அந்த கிங்கே அவனை வந்து அப்ரிசியேட் பண்ற. இது அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. நினைக்கும் பொழுது இந்த விக்கெட் பீப்புள் 122 இந்த விக்கெட் பீப்புள் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து இத ராஜாவை வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்ம ஒரு சட்டத்தை, வார்த்தைக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டால் இவன் தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதன்மை ஸ்தானம் கொடுப்பான். அதனால இவன் சட்டத்தை மீறினான் சொல்லி இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் என்று அவங்க வந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். சேஞ்ச் த லா ஆஃப் த லேண்ட் அகைன்ஸ்ட் வாட் டேனியல் பிலீவ்ட் அண்ட் ஓபெய்டு. தானியல் விசுவாசிக்கிற கீழ்ப்படுகிற அந்த வார்த்தைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் கூட்டம் கூடுறாங்க. அந்த 122 பேர் கூட்டம் கூடி நம்ம என்ன செய்வோம், இப்ப சீப் மினிஸ்டரை சந்திக்கலாம், இப்ப பிரைம் மினிஸ்டரை சந்திக்கலாம் சொல்லி கிங் போய் சந்திக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பவர் அவங்க நாடுகிறார்கள். 6 வாசிக்கலாம்.
பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதியும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க.
இதோ பிரதானிகள் என்ற தேசாதிபதிகள், அதாவது 122 டேனியலை கழிச்சுட்டா 122. அதாவது அந்த 122 பேரும் ஒன்னு சேர்ந்து தரியுட்ட போயிட்டு தரிய முகசுதி பண்றாங்க. பிறனை முகசுதி பண்ணுகிறவன் அவன் கால்களுக்கு வலைய விரிக்கிறான். அளவுக்கு மிஞ்சி நம்மளை புகழ்ந்தாலே ரொம்ப ஆபத்து. உள்ளத சொல்ல பரவாயில்ல, அளவுக்கு மிஞ்சி நம்மளை புகழ்ந்தாலே நம்மளை மேல தூக்குறாங்க, கீழே போட்டா நம்ம வந்து அடி ரொம்ப பலமா இருக்கும். இல்ல ரொம்ப மேல போயிட்டு கீழே விழுந்தா ரொம்ப அடி இருக்கும். அதனால புகழும் பொழுது அதை வந்து ஒருத்தரை அப்ரிசியேட் பண்ணலாம், ஒருத்தரை என்கரேஜ் பண்ணலாம், நல்லதுதான். அவங்க இன்னும் பலப்படுவாங்க. அதே சமயத்தில் முகசுதி வரும் பொழுது அவன் வந்து தன்னை முகசுனி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலைய விரிக்கிறான் என்றார். இவங்க போய் முகசுதி பண்றாங்க ராஜாவை. என்ன செய்யறாங்க? 6 வாசிக்கலாம்.
பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
எவராகிலும் 30 வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாருமே உம்மளை புகழ்றாங்க. யாரெல்லாம் சொல்றான் பாருங்க, ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ராஜாவை நம்ம கடவுளுங்க ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும், நீர் வந்து ஒரு வந்து ராஜ பிரதியாக பிறந்திருக்கிறீர், கடவுள் அவதாரமா இருக்கிறீர், அதனால உண்மை வந்து கடவுளா மாத்தணும், மனுஷனை கடவுளா மாத்துறதுதான் இன்னைக்கு வந்து உலகத்துல நடக்கிற காரியங்கள். அதனால நீ கடவுள் போல இருக்கிறீர், கடவுள் போல உமை எல்லாரும் ஒரு கடவுளாட்டு உமை காமிக்கணும் சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. போய் பாத்தீங்களா, முகஸ்துதி தலைக்கு மேல தூக்குறது, ரொம்ப உயரமா தூக்குறது, இப்படி எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜா வந்து ஒரு மாறாத சட்டத்தை கொண்டு வர வேண்டும். என்ன என்றால் 30 நாள் வரைக்கும் யாரும் வந்து எந்த மனுஷனை நோக்கி ஆயிலும் அல்லது தேவனை நோக்கி ஆயிலும் ஜபம் பண்ணக்கூடாது. 30 நாள் வரைக்கும் அமிதமாக செய்ய வேண்டும் என்று ராஜா வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்டளை பிறப்பித்து ராஜா தன்னுடைய மோதிரத்தினாலே அதை மாறாத பிரமாணமாக முத்திரை போட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ராஜா அந்த முகஸ்துதியில கொஞ்சம் மயங்கிட்டார். அதே போல சில முகஸ்துதி பண்ணும் பொழுது நம்ம மயங்கிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். வி சுட் பி கேர்ஃபுல். ஏதோ ஒரு உள்ள பர்பஸ் இருக்கிறது, அவங்களுக்குள்ள என்ன பர்பஸ் இருக்கிறது, அவங்களுக்குள்ள என்ன ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜலசி, பொறாமையின் ஆவி இருக்கு. தானியல் வந்து அவன் ஒரு அவன் வந்து இஸ்ரேல் நாட்டில இருந்து வந்ததானே, ஒரு சிறை கைதி, ஒரு கேப்டிவ். அவன் வந்து இங்க வந்து இவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு வந்துட்டானா? இன்னும் ராஜா எல்லாத்துக்கும் மேல அவனை வந்து கொண்டு வர போறாரு. அவன் எப்படி வந்தான்? அவன் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறான், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறான். அவன் இவ்வளவு பெரியதா மாறிட்டானே, இன்னும் அவனை பெருசா மாத்த போறாரு. அல்லேலூயா, ஆண்டவர் நம்மள இன்னும் பெருசா தான் மாத்த போறான். அல்லேலூயா, இதை விட இன்னும் பெருசா மாத்த போறாரு. இதனால அவனுக்கு ரொம்ப பொறாமை ஏற்பட்டது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜலசி அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவிதான் கிரியை செய்கிறது. அந்த ஆவிதான் என்ன செய்யறது என்றால் ராஜா கிட்ட போய் இப்படி கூட்டம் கூட எல்லாம் மொத்தமா சேர்ந்துட்டாங்க. தானியேல் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறான், இன்னசென்டா இருக்கிறான். அவனுக்கு விரோதமாக இப்படி கூட்டம் கூடி என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜா விதமான ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உமை கடவுளாத்தான் பாக்குறாங்க, உமளை ஒரு ராஜாவாக மனுஷனாக பார்க்கல. நீ கடவுளின் அவதாரம், நீ கடவுளா இருக்கிறீ. அதனால அஞ்சான மார்க்கத்தில் மனுஷங்களை கடவுள் ஆக்கிடுவாங்க, மத குருவை கடவுள் ஆக்கிடுவாங்க. அதே போலதான் நம்ம ஜெயிலையும் இதை என்ன செய்யறால் வந்து அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர், அவரை கவனம் மாத்துறது. இதை மாதிரிதான் சொல்றது. ஏறது அப்படித்தான் ஏறது பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன செய்தால் ஜனங்கள் இது தேவனுடைய சத்தம், மனுஷ சத்தமா இல்ல, தேவனுடைய சத்தம். அந்த பிளாட்டரிஸ் அவன் ஏற்றுக்கொண்டான். அதனால கத்தர் என்ன செஞ்சாரு, அவனை அடித்தார், புழு புழுத்து செத்தான்னு பைபிள வாசிக்கணும். இந்த ஜனங்கள் அப்படி செஞ்சிருவாங்க. ஜனங்கள் பாலாசியில் ஆடிய வந்து கடவுள் ஆக்கிட்டாங்க. இப்படிதான் ஜனங்கள் செய்யற வேலை. அதனால இவன் வந்து இவன் ஜனங்கள் வந்து நீர் காடு உமை நோக்கி தவிர வேற யாரங்களுக்கும் ஜெபிக்க கூடாது, வணங்கக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது, எப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது ராஜாவும் அதை மயங்கிட்டாரு. நம்ம ஜாக்கிரதா இருக்கும். நம்முடைய சாணம் என்னன்னு தெரியும். பாஸ்டர் நீங்க பெரிய ப்ராஃபிட் சொன்னா நான் அதை மயங்கிற முடியுமா? இல்ல பிரதர், என்னைய வந்து ஆண்டவர் பாஸ்டர்ங்க சாணத்துக்கு வந்தீங்க, நான் ப்ராஃபிட்டுங்க சாணத்துக்கு போக முடியாது. என்னை அழைச்ச அழைப்பு எதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு மேல நான் போக முடியாது. அதுக்கு கீழே வந்து நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க. ஆனா என்னுடைய சாணம் எனக்கு தெரியும், ஹல்லேலூயா. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் வந்து போக முடியாது. அதனால ராஜா வந்து அப்படி சொல்லியிருந்தா இனிய ராஜாவா தான் கடவுள் வச்சுக்க, நான் கடவுள் கிடையாது, அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னா ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அவங்களுடைய பிளாட்டரிஸ்ல வந்து அவங்களுடைய துதி முகஸ்துதியில இவன் வந்து மயங்கி விட்டான், ஓகேன்னு சொல்லிட்டான். அதை எப்போல சட்டம் எழுதி அது வந்து அந்த பெர்சிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் சட்டம் போட்டால் யாரும் மாற்ற முடியாது, ராஜா கூட மாற்ற முடியாது, ஒருத்தரும் மாற்ற முடியாது. 8வது வசனம் வாசிக்கலாம்.
ஆதலால் இப்போது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்.
டிகிரி, நீர் ஒரு டிகிரி நீ வந்து கொண்டு வர வேண்டும், ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அது சைன் பண்ணணும். நீர் வந்து சைன் பண்ணணும், முத்திரை மோதிரத்தினால முத்திரிக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது இட் கேனாட் பி சேஞ்ச், இட் கேனாட் பி ஆல்டர்டு. அந்த சட்டத்தை வந்து மாற்ற முடியாது, அதை வந்து ஆல்டர் பண்ண முடியாது. இதுதான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யில ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போனா ராஜாவே திருப்பி மாற்ற முடியாது. அந்த ராஜ்யத்தில் அப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதே போல யாராவது ராஜாவை பார்க்க வரணும்னா அகாசியர் இருக்கிறா, இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜா தன்னுடைய பொற்சங்கோலை நீட்ட வேண்டும். பொற்சங்கோலை நீட்டவில்லை என்றால் யாரா இருந்தாலும் ராஜாத்தியா இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும். எஸ்ஆர் 4:11 அப்படி வாசிக்கும். அந்த சட்டத்தை மாற்ற முடியாது, ராஜா நினைச்சாலும் மாற்ற முடியாது. அவர் யாராவது உள்ள வந்தான்னா உடனே கோலை நீட்ட வேண்டும். அப்படி நீட்டலன்னா அவன் விரோதி என்று அர்த்தம், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது ஒரு மாற்ற முடியாத ஒரு சட்டம். அதே போல இங்க ராஜா ஒரு கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டுட்டாருன்னா திருப்பி அவர் நினைச்சாலும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ராஜாட்ட உறுதியாக கேட்டார்கள். இட் குட் நாட் பி சேஞ்ச், அது வந்து மாற்ற முடியாது. அதே போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஹல்லேலூயா, இந்த வார்த்தை மாற்ற முடியாது. எத்தனை அதனால ஆண்டவரே இதை மாற்ற முடியாது, அவர் தான் இதை எழுதியிருக்கிறார். நீங்க அந்த ப்ராமிசஸ் இருக்கிறது, ப்ராமிசஸ் ஆஃப் ஹீலிங், ப்ராமிசஸ் ஆஃப் சால்வேஷன், ப்ராமிசஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, ஹல்லேலூயா, எல்லா ப்ராமிசிங் இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை, இதை மாற்ற முடியாது. அதனால நீங்க வந்து அவரை அந்த வார்த்தையின் பேரில் அவரை பிடிச்சா அவரு வேற வழி இல்லாம உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தையை மாற்ற முடியாது. ஆண்டவரே நான் மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல இருக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கிறது. கல்வாரியில நீர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறேன். உங்களுடைய ப்ராமிஸ் இவ்விதமா சொல்லுது, அதனால எனக்கு இது கிராண்ட் பண்ணும். நீர் எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்னுடைய கண்டிஷன் எவ்விதமா இருந்தாலும், நீர் உண்மை செய்வதற்கு உங்களுடைய வல்லமை இருக்கிறது. நீர் அதை செய்யும்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உடனே நடக்குமா. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஃபெய்த் தருவாரு. பின்பு எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு அது வந்துடும். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு நாள்ல வந்து நான் ஒரு ஜெபம் பண்ண, எனக்கு 1000 ரூபாய் தேவை ஜெபம் பண்ண. அப்போ 1000 ரூபாயோட குறையாதான் எனக்கு வருமானம் இருக்குது. பார்த்தா அது வந்துச்சு. வேற என்ன, அது மேல மேல கேட்க கேட்க என்னுடைய டார்கெட் இப்ப அதை விட அதிகமா இருக்கு. ஆண்டவரே இந்த டார்கெட் தரணும். ஆண்டவர் தராரு, எப்படி தராரு, எப்படி தரேன்னு தெரியல. நம்ம ஜெபம் பண்ணோம் கேட்டிருக்கு, அது நம்மள அறியாமலே உள்ள வந்தோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க விலகும் பொழுது, பின்வாங்கி போகும் பொழுது, முதல்ல ஒண்ணும் தெரியாது, பிற உங்களை அறியாமலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து நீங்க வீழ்ச்சி அடைஞ்சு போவீங்க. சாபங்களும் நம்மளை அறியாமலே வந்து நம்மளை ஜெயிச்சிரும், ஆசீர்வாதங்களும் நம்மளை அறியாமலே வந்துடும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நேசித்தாவுடைய வார்த்தையை நேசித்தனால ஆசீர்வாதம் வரும். நீங்க அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம் பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம் பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியாது, அந்த நீங்க பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்காங்க. தேவன் நம்முடைய வார்த்தையை வந்து மாற்ற முடியாது. God's plan, God cannot be changed. Hallelujah. The mighty conqueror in the Chaila Prathar Pena Sulaira. I believe that every word can never be changed. If God has once spoke it, Aandar oru marai vaathai solli vittal, adu maathiyum mudiyar. Evlo word irukkudu. Unga situation ku evlo word irukkudu. Neenga indha point claim pannunga. Aandar ungalde vaathai maathiyum mudiyar. தரிய ராஜாவே சட்டத்தை மாற்ற முடியலன்னா நீர் அதை விட எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறீர், எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு நீர் அதை தார், கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். அவரு சந்தோஷப்படுவார். இப்படி என் மேல விசுவாசத்தோடு உரிமையோடு கேட்கிறாங்களே, புத்திர சீகாரத்தின் ஆவியோடு கேட்கிறாங்களே அப்படின்னு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கிராண்ட் பண்ணுவார். கேட்கலன்னா நீங்க அவர் தராம தான் இருக்கும். புத்திர சீகாரத்தின் ஆவி இருந்தா நீங்க கேட்பீங்க. I believe that every word can never be changed. If God has once spoke it, and it is forever the truth.
Amen.
அது வந்து எப்பொழுது அது உண்மையாக இருக்கிறது. God is infinite. தேவன் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் அளவற்றவராக இருக்கிறார். He can't change. His attitude was towards anything in the Bible. பைபிள் சொல்லப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அவர் அதை மாற்ற மாட்டார். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு நமக்கு ஃபெய்த் வேணும் பாருங்க. அதனால ப்ராமிஸ் ஆஃப் சால்வேஷன், ஹீலிங், டெலிவரன்ஸ், எட்டர்னல் லைஃப், ஜாய் ஃபார் எவர், இதெல்லாம் நமக்கு அவர் வச்சிருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் கிராண்ட் பண்ணும், கண்டிப்பா கிராண்ட் பண்ணுவார். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். ஆமே
ஆமே.
இப்பொழுது வந்து அவர் டிகிரி பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த டிகிரி அவர் கையெழுத்து போட்டாகிவிட்டது. கையெழுத்து போட்ட உடனே அதை இனிமே மாற்ற முடியாது. இட் குட் நாட் பி சேஞ்ச். ஹல்லேலூயா. டெவில் என்ன பண்ணுகிறான் என்றால், பிசாசினுடைய ஸ்ட்ராட்டஜி, அவனுடைய தந்திரம் என்னவென்றால், அவன் வந்து தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை மீற செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையை மீறினா பனிஷ்மெண்ட் வந்து டெத். நல்ல ராஜா என்னன்னா, ஒரு சட்டம் வந்து தண்டனை இல்லை என்றால் அது சட்டம் அல்ல. தண்டனை இல்லாத காரியம் சட்டம் அல்ல, அது ஒரு ஆலோசனை ஆயிரும். அதனால லான்னா அதுக்கு பெனாலிட்டி உண்டு. பெனாலிட்டி இல்லைன்னா அது லா கிடையாது. அதனால இந்த லால வந்து இதனுடைய பெனாலிட்டி என்னன்னா சிங்கக்கவியிலே போட வேண்டும். ஒரு பெரிய ரூம் இருக்கிறது, ஒரு அல்லது ஒரு புலி இருக்கிறது, அதுல வந்து சிங்கங்கள் கிடக்குது, நிறைய சிங்கங்கள் இருக்கு, வயிறு பசியோடு இருக்கிறது. அவனை மேல இருந்து அந்த சிங்கத்தை அந்த அவனை போட்டு கல்லை வச்சு மூடிடணும். மேல மூடி மூடிட்டா சிங்கங்கள் வந்து அவனை சாப்பிடும். இந்த தான் தண்டனை, பெனாலிட்டி அதுதான். இது மாதிரி அவங்க வந்து அந்த சட்டத்தையும் ஏற்றி அதற்கு ஒரு தண்டனையும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். சிங்கக்கவியில போடணும். ராஜா வந்து தான் முகசுதியில மயங்கிட்டாரே, அவங்க சொன்னதெல்லாம் ஆமாங்கிறாரு. எல்லாம் சைன் பண்ணியாச்சு. மேதிய பசிய ராஜ்யத்தில் வந்து அதை மாற்ற முடியாது. இது டெவில்ஸ் ட்ரிக்கு, அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. சாத்தான் எப்பொழுதுமே தந்திரத்தினால செயல்படுகிறான். அல்லேலூயா. தேவன் எப்படி செயல்படுகிறார்? அன்பினால செயல்படுகிறார். ஜனங்கள் வந்து சாத்தானுடைய தந்திரத்தில் தான் மாட்டுவாங்க, தேவனுடைய அன்பை நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நம்மளையும் பிசாசு அப்படிதான் செய்வான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் மேல அன்பு கூறம்னா மனுஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு பின்னால போவான். நாலு முழுசையும் வேஸ்ட் பண்ணுவான், ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஆண்டவரை நேசிக்க மாட்டான், வார்த்தையை படிக்க மாட்டான். சில வாலிபர்கள் அமிர்தமா தான் இருப்பாங்க. இது சாத்தான் அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணுகிறான். சாத்தான் என்ன செய்யறான் என்றால், ஒரு அன்சேஞ்சபிள் லாவை கொண்டு வருகிறான். இப்பொழுது அந்த சட்டம் பாஸ் ஆகிவிட்டது. தானியலுக்கு அது தெரிகிறது. தானியல் இந்த நேரத்தில் எதை சூஸ் பண்ணுவான்? காட்ஸ் லான் இருக்கு, மேன்ஸ் லான் இருக்கு, கிங்ஸ் லா இருக்குது. தேசத்தினுடைய சட்டம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவனுடைய வார்த்தையின்படி சட்டம் இருந்தால் கீழ்படியை தான் செய்யணும். அது நல்லது. வான் சட்டத்தை நம்ம மதிக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் நம்ம அதை மதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? காட்ஸ் லாவை தான் சூஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவன் சூசிங் பண்ண வேண்டிய நேரம். எப்படி வந்து 34 வரைக்கும் சாப்பிடலாமா ஜெபம் பண்ணாம? 34 வரைக்கும் ஆண்டவர் ஆராதிக்காம விட்டுடலாமா? அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 34 தானே, அதுக்கு பிறகு நம்ம தேடலாமே அப்படின்னு அவருடைய மனசுல அப்படி எண்ணங்கள் வந்திருக்கலாம். சாத்தான விதமான எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். டேனியல் உறுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சிங்கக்கதியில போட்டாலும் பரவாயில்ல, நான் காட்ஸ் லாக்கு நான் கீழ்படியும் பொழுது அவர் என்னை எப்படி காப்பாற்றணும் அவருக்கு தெரியும். எனக்கு தெரியாத அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? டேனியல் சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. இன்னைக்கு நம்ம அமிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்றதா, அது மனம் போல போக்குல போறதா? எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆமென். நல்ல பொலிட்டீஷியன்ஸ் மூலமாக இதை அவன் வந்து டேனியலை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக இவ்விதமான ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவன் அவனுக்கு தெரியும், கண்டிப்பா அவன் தேவனுடைய வார்த்தையை தான் தெரிந்து கொள்வான், அதனால அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து ட்ரிக் ஆஃப் சாத்தான். சாத்தானுடைய ட்ரிக் என்னன்னா, அவன் அழிக்க மாட்டான், அவன் வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறும்படியா செய்யும் பொழுது ஆண்டவரே நம்மளை அழிச்சு போடுவாரு, ராஜாவே அழிச்சு போடுவாரு. ராஜா அவனை நேசிக்கிற, ராஜா அவன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார், அவனுக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் கொடுக்கிறார். ராஜாவே வந்து அவனை அழிக்கும்படியாக, தன் நேசிக்கிறதான அந்த தானியலை அழிக்கும்படியாக ராஜாவையே கண்ணில மாட்டுறாங்க. எப்படி பாத்தீங்களா? அதே போல நமக்கு காட்ஸ் லா இருக்கிறது. தேவன் நம்ம நேசிக்கிறார், நம்ம வந்து மன்னிச்சால் தேவனுடைய வார்த்தையை மீறும்படி செய்தா ஆண்டவரே நம்மளை அடிச்சு போடுவார. இதுதான் சாத்தான் ட்ரிக். எப்படி பாத்தீங்களா? இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:16-17 வாசிக்கலாம். அது 2:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:17.
ஆனாலும் நன்மை தீமை அறிந்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். பாருங்க, ஆண்டவர் இந்த சாத்தான் அங்கே இருக்கிறான், ஏதேனில் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும், அவளுக்கு மரணத்தை கொண்டு வர வேண்டும். அதனால தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ அந்த கனியை புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன் கத்த சொல்லிக்க. காட்ஸ் லா நெவர் சேஞ்ச், அதை வந்து மாற்ற முடியாது. சாத்தா என்ன செய்யறான் என்றால் அந்த லாவை மீற வைக்கணும். அப்படி மீறினா அவன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே அவனுக்கு மரணத்தை கொண்டு வர்ற. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஏவாள் அந்த தந்திரத்தை அறியாதவளா இருந்தாள். பிரேக் த லா, த லா குட் நாட் பி சேஞ்ச். அவங்க லாவை வந்து புரோக்கன் பண்ணனா இந்த பெனாலிட்டி வந்து டெத், பாவத்தின் சம்பளம் மரணம். த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். ஆனால அவங்க தேவனுடைய வார்த்தையை வயலேட் பண்ண செய்து செய்ய அவன் தூண்டும் பொழுது, அவங்க வயலேட் பண்ணும் பொழுது ஆண்டவரே அழிச்சிருப்பார். அதே போலதான் இவன் வந்து அந்த தேவனுடைய ராஜாவின் சட்டத்தை மீறும் பொழுது ராஜாவே அவனை சிங்கக்கவில போட்டு ஆட கொடுத்துருவாரு. எப்படி பாத்தீங்களா, இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்லி சான்ஸ் வந்து தேவனுடைய ஜனங்களை அவன் அழிப்பதற்கு ஒன்லி சான்ஸ் வந்து என்னவென்றால் நம்மை தேவனுடைய வார்த்தையை மீறும்படியாக செய்வது. மற்றபடி பிசாசு நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறும்படியாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஆண்டவரே பெனாலிட்டி கொடுப்பார், உங்களை ஆண்டவரே அழிச்சிருவார். அதுதான் அவனுடைய ட்ரிக்கா இருக்கிறது. ஆடம் அண்ட் ஈவ் அங்க இருக்கும் பொழுது ஏவாளை வந்து அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உண்மை, நான் வந்து அவளை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அவன் பிரயாசப்பட்டு தந்திரமாக வந்து பேச்சு கொடுத்து, எப்படி இந்த 122 பேரும் பேச்சு கொடுத்தாங்களோ அதே போல ஏவாள்கிட்ட பேச்சு கொடுத்து ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தாள். அதனால மரணம் வந்ததுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் the word of God was a law that could not be changed. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றால் அது மாற்ற முடியாது. அது தேவனுடைய சட்டம், மாறாத தேவனுடைய சட்டம். அதை மீறும்படியாக அந்த கனியை புசிக்கும்படியா செய்தால் மரணம் அவளுக்கு வரும். இதனால்தான் சாத்தான் வந்து உலகத்தில் அந்த மனுக்குலத்துக்குள்ளாக மரணத்தை கொண்டு வந்தான். Never in any circumstances, எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நம்ம அதை அப்படி எடுக்காதபடி நம்ம இப்படி எடுக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடிக்கணும். வாக்கு தத்தங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் மாறாது. ஒரு கேள் ஒல்லியா இருந்தாலும் ஆண்டவர் குழந்தை கொடுக்க முடியும். ஒரு கேள் வந்து ஃபேட்டா இருந்தாலும் கொடுக்க முடியும். இதை டாக்டர் சொல்றார், நீ ரொம்ப வீக்கா இருக்கா, ஒல்லியா இருக்கிறா, அல்லது நீ ரொம்ப டூ ஃபேட்டா இருக்கிறா, தேவனுடைய வார்த்தை எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் மாறாது. நீ உனக்கு அவ்வளவு திறமை இல்லை, நீ உனக்கு நல்ல ஜாப் கிடைக்காது, உன்னுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எல்லாம் குறையா இருக்குது, இப்படி வந்து உலகத்தின் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு அது இல்லை. ஹல்லேலூயா. நீ எந்த விதமான சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருந்தாலும் ப்ராமிஸ கிளைம் பண்ணா உன்னைய வந்து ஆண்டவர் எக்ஸால்ட் பண்ணுவார். படிச்சவங்க சம்பாதிக்கிறத விட படிக்காதவங்க அதிக சம்பாதிக்க முடியாது செய்வார். நீங்க அது என்ன என்றால் தேவனுடைய வார்த்தை எந்த சிச்சுவேஷன்லயும் அது மாறாதது. எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தையை அவமாக்க முடியாது. நம்ம அப்படி கிளைம் பண்ணணும். சாத்தான் வந்து அந்த வார்த்தையை இந்த லாவை கொண்டு மீறும்படி செய்வான். நம்ம ப்ராமிஸ கிளைம் பண்ண வேண்டும். நம்ம பாசிட்டிவா பார்க்கணும், நெகட்டிவ் சைடை நம்ம பார்க்கக்கூடாது. அதனால இந்த விக்கெட் பீப்புள் வந்து தேவனுடைய லாவை வந்து டேனியல் மீறும்படியாக செய்வதற்காக அவிதமாக செய்தார்கள். பெனாலிட்டி வந்து சிங்கக்கவில போட வேண்டும். தானியேல் 6:10 வாசிக்கலாம்.
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
பத்திரத்துல ராஜா கையெழுத்து போட்டாரு, சட்டத்தை மாற்ற முடியாது. அது தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு தெரிந்திருந்தும் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் வழக்கமாக எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறக்கிறான், பலகணியில திறந்து அவன் முழங்கால் படிட்டு அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பைபிள்ல வாசிக்கும். பலகணிக திறக்கலன்னா அவனை அவனை பார்க்க முடியாது. இப்ப ஜன்னலை திறந்தா அங்கிருந்து பார்க்க முடியும். எது தானியல் ஜெபிக்கிறதோ எல்லாரும் பார்க்க முடியும். அங்க தூரத்துல இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க. தினமும் 3 வேளை ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. ஏன் அவன் ஜன்னலை திறந்தான்? அவன் எருசலேமுக்கு நேரான்னா எருசலேமில பலி இருக்கிறது. சாலமோன் சொல்லிருக்க அந்த ஆலயத்துக்கு நேரா ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்க பலி இருக்கிறது. நம்ம கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தீர், அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் வரட்டும். அதை நினைச்சுதான் நான் ராபோஜன் எடுக்கணும். அப்படி நம்ம போக்கஸ் அப்படி இருக்கும் பொழுது அந்த போக்கஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, ஜன்னலை அடைச்சுக்கிட்டு ஜோம் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டர்ன் அதீதமா இருக்கிறது. அதனால ஜன்னலை திறந்து அவன் ஜோம் பண்ணும் பொழுது இதை வந்து அவங்க பாக்குறாங்க. அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள்.
இதை ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தன் இதயத்தில் பர்பஸ் பண்ணியிருக்கிறார், தீர்மானம் செய்திருக்கிறார், நான் தினமும் மூணு வேளை ஜெபம் பண்ணுவோம். புது வருஷத்துல நீங்க என்ன தீர்மானம் பண்ணீங்க, என்ன பர்பஸ் உங்க தெரியல? ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீர்மானம் செய்தா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றதுக்கு நம்ம ஜெபிச்சா அதை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்வார். ஒவ்வொரு வருஷம் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. உங்களுக்கு பர்பஸ் இல்லைன்னா ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் பொருத்தனை பண்ணினான். நான் வந்து தானி பாபிலோன்ல எல்லா உல்லாசங்களும் இருக்கிறது. அந்த பாபிலோன் வந்து கிரேட் சிட்டி, கேபிட்டல் சிட்டி, இவன் வேற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், பணம் வேற இவன் கையில நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எல்லா சிட்டின்பங்களையும் அணிவிக்கலாம், எல்லா பொருட்களையும் வாங்கலாம், என்னென்ன பாவ சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் இவன் நினைச்சா செய்யலாம். அப்படிலாம் அவனுக்கு சான்ஸ் இருக்கு, எல்லா விதமான இதற்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான். 16 வயசுல பாபிலோனுக்கு வந்திருக்கிறான். அவனா யங் மேனா இருக்கிறான், எவ்வளவோ அவன் காரியங்களை செய்யலாம், மனம் போல செய்யலாம். ஆனாலும் கூட என்ன, நான் தீர்மானம் பண்றான், 16 வயசுல தீர்மானம் பண்றான், இந்த பாபிலோனிய காரியங்களால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற உலகத்தில் ஜீவிக்கிறோம். செல்போன் கிடைக்குது, இதோ பேடு கிடைக்குது, என்னெல்லாம கிடைக்குது, எது நினைச்சாலும் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டே நம்ம வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? சர்ச்சில் கூட வந்து ஒரு சிலர் பார்க்கிறாங்க, பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாமே அந்த வீடியோ கேம் செய்யும். இதோ அதையே நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ், அந்த இன்ஃபர்மேஷனே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஏற்படும்? நம்ம வந்து பணம் இருக்குது, செல்போன் வாங்குறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதுக்காக நமக்கு பணத்தை கொடுத்தாரு. இவனுக்கு எல்லாமே இருந்தது, எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கலாம், அவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு தைரியத்துல தீர்மானம் பண்றான், நான் இதனால என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னுடைய மனசை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. நான் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன். அது ஒரு ஹேபிட் அவனுக்கு. நீங்க ஜெபம் பண்றது பைபிள் படிக்கிறது ஒரு ஹேபிட்டா மாறணும், அது ஒரு பழக்க வழக்கமா மாறணும். காலையில எப்படி நம்ம பல்லு துளக்கிறோமோ நம்ம அதே மாதிரி என்ன சொன்னா ஒரு நாள் கூட பல்லு துளக்காம நம்ம இருக்க முடியாது, நம்ம ஒரு நாள் கூட குளிக்காம இருக்க முடியாது. அதனால பாருங்க, அது ஒரு ஹேபிட்டா நமக்கு மாறுகிறது. அதே போல ஜெபம் பண்றது பைபிள் படிக்கிறது ஒரு ஹேபிட்டா மாறணும். இதோ தானியேலுக்கு அது ஒரு ஹேபிட்டா மாறினது. இன்னைக்கு நினைச்சா ஜெபம் பண்ணலாம், நினைக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் கிடையாது. அப்படி இருந்தா நீங்க நம்ம எல்லாம் முன்னேறிடுவோம். அதனால என்ன, அந்த மாதிரி அவன் ஜோம் பண்ணினான், பொருத்தனை பண்ணியிருந்தா அதை எப்படி மீற முடியும்? அவன் எவ்வளவு ஜாப் பிரிஞ்சு அவனுக்கு எவ்வளவு அவசரமான வேலை இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு 3 times டெய்லி அவன் பிரேயர் பண்ணுகிறான். நம்ம 3 times இல்லாட்டாலும் 2 times ஆகுது நம்ம ஜெபிக்கலாம், அல்லது 1 time ஆகுது ரெகுலரா ஒருத்தர் ஜெபித்தாலே பெரிய காரியம். அதனால பாருங்க, இவன் வந்து அவன் ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா வீடியோ சிசிடி கேமரா இருக்கு, சிசிடி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்குது. அரசாங்கம் வந்து எல்லா ரோட்லையும் பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வர சொல்றாங்க. இதனால எங்க பார்த்தாலும் சிசிடி கேமரா இருக்கிறது. ஒருத்தன் வந்து செல்போன் வச்சிருந்தான்னா அவன் எங்க போறான் என்ன செய்யறான் அவனை அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம், எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. போலீஸ்காரங்க தான் அவனை விடுறாங்களே ஒழிய அவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா அங்கங்க சிசிடி கேமரா இருக்குது, செல்போன் இருக்கிறது. அந்த செல்போன் இருந்தாலே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மனுஷனை கண்டுபிடிப்பது அன்னைக்கு போல இருந்தா அவங்க சிசிடி கேமராலே பாத்துருவாங்க. அவங்க செல்போன் அங்க வச்சுக்கும் பொழுது எல்லாம் அவன் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, என்ன செய்யறான் எல்லாமே அது காமிச்சு. இப்பொழுது அந்த காலத்தில் அது இல்ல, இவங்க வெளியே நின்று பாக்குறாங்க, தானியேல் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. உடனே ராஜாட்ட போறாங்க, ராஜாவே என்ன செய்யறோம் என்றால் நீர் இப்படி சட்டம் போட்டிருக்கலாம். ஆமா சட்டம் போட்டிருக்கேன், அது மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுதான், யாராலும் மாற்ற முடியாது. அப்படின்னா இத மாதிரி அவனை என்ன செய்யணும், சிங்கக்கவியில போடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா இதே மாதிரி தானியேல் அவிதமா செய்யறான், அவன் சட்டத்தை மதிக்கல. இந்துவத்திய கொள்கையுடைய தீவிரவாதிகள் என்ன செய்வாங்க, நீங்க சட்டத்தை மீறீங்க, சட்டம் இப்படி சொல்லிடுது, இதுதான் அவங்க அதை வச்சுதான் பிளாக் பண்றது, கிறிஸ்டியானிட்டியை பிளாக் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்திருப்பாங்க. சட்டம் வேற சொல்லி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் நமக்கு இருக்கிறது, அதை அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டு போலீஸ்ல பெர்மிஷன் வாங்குறீங்களா? நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கூட்டம் நடத்தணும், அல்லது நீங்க கூட்டம் நடத்தக்கூடாது. உங்களை வேண்டாம்னு சொல்லல, நீங்க நடத்துங்க, ஆனா பெர்மிஷன் இல்லாம ஏன் செய்றீங்க? நீங்க சர்ச்சை நடத்துக்கு பெர்மிஷன் வாங்குறீங்களா? இத மாதிரிதான் அவன் கேள்வி கேட்பான். அதே போலதான் இது அந்த விக்கெட் பீப்புள், அந்த துர்ச்சிந்தனை உள்ளவர்கள் ராஜாட்ட போய் நீர் சட்டம் போட்டிடல, அவன் சட்டத்தை மீறிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொன்னால், உங்களுடைய சட்டத்தை மாத்த முடியாது. அரசாங்கத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்கல, ராஜாவின் சட்டத்தை மதிக்கல. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் சிங்கக்கவியில போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 15 வாசிக்கலாம்.
அப்போது அந்த மனுஷன் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமா இருக்கிறது என்று அறிவீராக என்றார்.
அதை மாற்றக்கூடாது, அந்த மாதிரி சட்டம் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 122 பாருங்க, 122 வந்து கூட்டமா வந்து, ஒருத்தனா வந்து பேசுற பவர் இல்ல, அதான் கூட்டத்தை சேர்த்துக்கிடுது. ஒரு 5-6 சேர்த்து, ஒரு 50 சேர்த்துக்கிட்டு உடனே பாஸ்டர் போய் அங்க பண்ணி அங்க இந்த பைபிள் எல்லாம் எடுத்து தீ கொளுத்துது. மதுரையில் அவிதமா நடந்தது, தானியல் காலத்தில் அப்படிதான். அதனால ஒருத்தனா வரமாட்டான், அதனால அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வருவான். அதனால இவங்க கூட்டமா ராஜாட்ட போறாங்க, கூட்டமா போயிட்டு இந்த மாதிரி சொல்லி இருக்குது, சட்டத்தை மாற்றக்கூடாதுல்ல, தானியல் விதமா செய்துட்டான். அவன் வந்து என்ன சொன்னால், சிங்கக்கவியிலே அவனை போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. நம்ம ஏதோ இவங்க சொல்றாங்கன்னு சட்டத்தை ஏத்தணும், கடைசியில் தானியல் வந்து சிக்கிருக்கானே, தானியல் அவன் நேசிக்கிறார், அதனால தானியல் சிக்கி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன யோசிக்கிறான். ஆனா அவங்க சொல்றாங்க, நீர் வந்து சட்டத்தை மாற்றக்கூடாது. சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறான், என்ன செய்யறது என்ன செய்யறது ராஜா. அவங்க நேராது 6 போட்டுறணும், 6 டைம் வந்து சிங்கக்கவில போட வேண்டியது, அதெல்லாம் டைம் நெருங்குது. ஆனா சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் இதான் வந்து அவனை சிங்கக்கவில போடாதபடி யோசித்துக் கொண்டிருக்கிறான், ரொம்ப துக்கமாக இருக்கிறான். ஆனாலும் என்ன செய்யறான் என்றால், மாத்த முடியாது. அவங்க சொல்றாங்க சட்டத்தை மாத்த முடியாது அப்படி சொல்லும் பொழுது கடைசியா சிங்கக்கவில போட்டுருதாங்க. 16 வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான்.
ராஜா என்ன சிங்கக்கபில அவனை போட்டார்கள். போட்ட பிறகு சிங்கக்கபில போடும் பொழுது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிப்பார். Thy God whom thou savest continually, he will deliver thee. என்னால உன்னை விடுவிக்க முடியல, ஆனா வந்து என்னை விட மேல பவர் அவருக்கு இருக்கு. நீ ஆராதிக்கிற தேவன் என்னை விட மேலானவர், அந்த தேவன் வந்து உன்னை தப்பிப்பார். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எங்களால அதுக்கு மேல ஒண்ணு முடியாது, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ண முடியல, கடவுள் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். டாக்டரே அப்படி சொல்றாங்க. அதனால்தான் இவன் சொல்லுறான் வந்து, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிவிப்பார். சிக்ஸ் பிஎம்க்கு வந்து அவனை வந்து அங்க போட வேண்டும். 6 ஆயிட்டு, ரொம்ப நேரம் நெருங்கிட்டு, இங்க வந்து பிரஷர் கொடுக்கறாங்க, ராஜா வந்து போர்ஸ் பண்றாங்க. இத ராஜா அங்க போடும் பொழுது ஒரு ப்ராஃபெட்டிக் வாய்ஸ் அவர் கொடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம், ஹல்லேலூயா, சூரிய அஸ்தமன நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் முடிவு சமயமா இருக்கு, இருள் சூழும் காலம் வரப்போகிறது. இவ்விதமான ஒரு சிச்சுவேஷன்ல வரும் பொழுது இத என்ன சொன்னால், நமக்கு ஒரு ப்ராஃபெட்டிக் வாய்ஸ் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 7 தூதன் மூலமாக தீர்க்க தரிசன சத்தம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ப்ராஃபெட் வாய்ஸ் நமக்கு வந்திருக்கிறது. இதான் என்ன சொன்னால், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ப்ராஃபெட் மெசேஜ் வந்து நமக்கு வந்து அதிக ஃபெய்த்தை கொடுக்குது. அதிக ஃபெய்த், அதுல இருக்க செய்தியானது நமக்கு ரொம்ப ஆறுதலை தருகிறது, ரொம்ப விசுவாசத்தை தருகிறது. கர்த்தர் உன்னை சந்திப்பார், என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கிவ் அஸ் ஹோப். ஒரு விண்டிகேட்டட் ப்ராஃபெட் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு ஒரு சத்தம், 7 தூதனுடைய சத்தம், அந்த வாய்ஸ் என்ன செய்தால் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது. நீ பயப்படாத, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி தீர்த்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கல்ல வச்சு மூடித்தாங்க. பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான்.
இதோ ராஜா வந்து முத்திரை போட்டுட்டாரு. அங்க சிங்கத்து கவியில போட்டுட்டு அங்க கல்ல வச்சாச்சு. ராத்திரி முழுதும் அவன் சிங்க கவியில கிடக்கணும். அடுத்த நாள் காலையில தான் அவன் வந்து சிங்கம் சாப்பிட்டுட்டா சாப்பிடலான்னு அடுத்த நாள் காலையில கல்ல எடுத்துட்டு பார்க்கணும். அதனால ராத்திரி வரைக்கும் கல்ல மூடிட்டு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சத்துருக்கள் என்ன நினைச்சாங்க, சிங்கம் சாப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதான். ஆனா ராஜாவுக்கு அன்னைக்கு தூக்கம் வரல. வசன மாசத்தை நமக்கு நேரம் போகல, நேரம் போதாது. பதினெட்டாம் வசனத்துல அவனுக்கு தூக்கம் வரல, ஆகாரம் வேண்டான்ட்டான், மியூசிக் வேண்டான்ட்டான். என்ன பாருங்க, ஒரு ராஜா சட்டம் போட்டு அவராலேயே அதை வந்து மாத்த முடியலையே. ராஜா தானியலை விடுவிக்கணும்னு நினைச்சாலும் முடியலையே. அதனால நோ ஃபுட் நோ ஸ்லீப், அவனுக்கு தூக்கம் வரல. அதனால எப்பவும் விடியும் விடியும் விடியும்னு பாக்குறான். இப்பொழுது விடிஞ்சு விட்டது. பொழுது என்று கிழக்கு வெளுக்கும் பொழுது தீவிரமாய் அவன் வந்து அந்த கெபியின் இடத்துல போகிறான். பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான்.
இதோ தீவிரமாய் சிங்க கெபியை நோக்கி போகிறான். ராத்திரி அவனுக்கு ஒன்னும் தூக்கம் வரல. தானியலுடைய முடிவு என்னன்னு தெரியலையே. அதனால தீவிரமா தூக்கம், ஒரு சொட்டு தூக்கம் வரல. அதனால காலையில எழும்பி சிங்க கவியை நோக்கி போகிறான். போய் என்ன சொல்லுகிறான், துயர சத்தமாய், மிகுந்த வேதனையோடு கூட துயர சத்தமாய் சத்தம் போட்டு அவன் சொல்லுகிறான். இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை
கேட்டான். ஒரு குழி மாதிரி, அது ஒரு ஒரு ரூம் மாதிரி மேல மூடி இருக்கிறது. அதனால தான் உள்ள என்ன இருக்குன்னு ராஜாவுக்கு தெரியாது. உள்ள என்ன நடக்கு, உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானு தெரியல. ஆனா என்ன சொன்னா, இங்க இருந்து சத்தம் போட்டா அவனுக்கு கேட்கும், அவன் உயிரோடு இருந்தா அவனுக்கு கேட்கும். அதனால அவன் துயர சத்தமாக சிங்கக்கதிக்கு வெளியே நின்று சொல்லுகிறான், தானியேலே ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கும் பொழுது உடனே அங்கிருந்து சத்தம் வருது. ஏன்னா உயிரோடு இருக்கிறான், அங்கிருந்து சத்தம் வருது. இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம்.
அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரின் வாயை கட்டி போட்டார்.
ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் நான் எந்த நீதிகேடு செய்யவில்லை, உமக்கும் பாகும் தேவனுக்கும் பாகும் நான் உத்தமனாய் இருந்தேன் என்றவன் சொல்றான். God sent his angel, hallelujah, and shut the mouth of the lion. அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். பாருங்க, அவனுக்கு ஒரு விசுவாசம், அவனுக்கு தானியேல் மேல அவ்வளவு பாசம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நம்முடைய கிங், கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, நம்ம மேல நினைவாய் இருக்கிறார். இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறார். அதனால ராத்திரி முழுசும் அவன் தானியலை பத்தி தான் நினைக்கிறான். அதனால அவனுக்கு தூக்கம் வரல. காலையில விடிஞ்ச உடனே நேர சிங்க கவிட்ட படுறான். ஹல்லேலூயா. ராஜாவால செய்ய முடியாது, ஆனா இயேசு ராஜாவால எல்லாம் செய்யணும்.
ஆமென்.
இப்பொழுது கர்த்தர் வந்து தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடும் பொழுது அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென்.
ஆமென்.
உடனே என்ன, அவனை சிங்க கவில இருந்து தூக்கி விடுங்கன்னு சொல்லும் பொழுது கல்லை எடுத்துட்டு இதோ என்ன, அவனுக்கு கயிறாக நீட்டுனா அல்லது ஒரு லேடரை கொண்டு வந்தா அவன் மேல ஏறி வந்துட்டான். எவ்வளவு பெரிய ஒரு மிரக்கல். இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இட் இஸ் அ டைம் எக்ஸ்கியூஸ். உபத்திரவ காலத்தில் நம்ம இருக்கிறோம். உபத்திரவம் நெருங்கி கொண்டிருக்கிறது, எக்ஸ்கியூஸ் வந்து இருக்கிறது. ஏதோ பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவரால சாத்தான் டெயில் ஹார்ட்ஸ்ல பிரயாணம் பண்ணுகிறான். ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஆவி, ஈகிள் அனாய்ட்டிங் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவனுடைய விரோதிகள் எல்லாம் கொண்டு போடும் பொழுது அவங்க எல்லாமே வந்து சிங்கக்க அடியில சேருக்கும்னா எல்லாம் செத்து போயிட்டாங்க. இருந்தாலும் சந்தோஷிக்கலாம்.
தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள்
எழுப்பது. அங்கிருந்து கீழே போட அவனையும் வந்து அவன, அவங்க விரோதிகளை மட்டும் இல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாம் அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும். ஒரு குழந்தையோட அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் நிறைய குழந்தை பெற்றிருப்பாங்க. ஆமானுக்கு பத்து குழந்தை இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாம், அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. சிங்கங்கள் நிறைய இருக்குது, எல்லாம் பட்னியில இருக்குது. தானியலை சாப்பிட முடியல. ஆனா இப்பொழுது அவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து டிராப் பண்ணும் பொழுது அடியில போறதுக்குள்ள வயிறு பசியில அது எல்லாத்தையுமே எலும்ப கூட வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்க. செஞ்சது அந்த மனுஷன் தான் தப்பு செஞ்சிருக்கான். ஆனா அவன் மனைவி பிள்ளைகளை ஏன் போடுறாங்க? செஞ்சது அவங்க தான் ராஜா கிட்ட விரமா போய் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. ஆனா அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அங்க போடப்படுறாங்க. அதே போல ஆகான் தான் தப்பு செஞ்சு எடுத்தான், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே கல்லறிஞ்சு கொண்டாங்கன்னு போட்டுரு. ஏன்னா அவன் ஹெட்டா இருக்கிறான், குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிறான். ஹெட் வந்து அவன் வீழ்ச்சி அடையும் பொழுது அவன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்க மனைவி பிள்ளைகளும் அவங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் வருகிறத பாக்குறோம். அந்த அம்மா வந்து அது நெகட்டிவ் சைடு, நீங்க பாசிட்டிவ் சைடு தான் என்னைக்குமே பார்க்கணும். கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே, ஒரு வீட்டு தலைவன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாருக்குமே ரட்சிப்பு உண்டு. கர்த்தரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்படும், நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். நமக்கு மட்டும் பிளஸிங் இல்ல, நமக்கு மனைவி பிள்ளைகளுக்கும் பிளஸிங் வருது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது எங்க ஃபேமிலிக்கு பிளஸிங் வருது. நீங்க கர்த்தரை தேடும் பொழுது உங்க ஃபேமிலிக்கு பிளஸிங். ஹல்லேலூயா. நம்ம அது வந்து நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு. நம்ம என்னைக்குமே பாசிட்டிவ் சைடு தான் பார்க்கணும். அது என்ன அப்படி? ஆனா அதே போல ஆசீர்வாதம் நீங்க கடைபிடிக்க முடியும். நோவா தான் விசுவாசித்தான், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. அந்த ராகாபு தான் வந்து டோக்கன் கீழே, அவ தான் விசுவாசித்தா, ஃபேமிலி முழுசும் காப்பாற்றப்பட்டது. நீ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளைம் பண்ணலாமே, ஆண்டவரே நீர் அப்படி சொல்லி இருக்கிறீர், ஆனா நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாம். அதனால பாருங்க, அங்க டெலிவரன்ஸ் வந்து அங்க வந்து அவங்களுக்கு, நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு உண்டு, நம்முடைய குடும்பத்துக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான். உங்க குடும்பத்து தலைவர்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடி, விசுவாசத்தோடு தேடி தங்களுடைய குடும்பத்தை வார்த்தையில வைக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய பிரதானமான நோக்கமாக. ஏன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடாது. ஆமே
ஆமே.
இது வந்து அதன் பின்பு அவன் என்ன செய்ய சொன்ன சொல்லுகிறான் என்றால், அவன் ஒரு அறிக்கை விடுகிறான், அந்த ராஜா ஒரு அறிக்கை விடுகிறான். 25 வாசிக்கலாம்.
பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும்
27 வாசிக்கலாம்.
தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார்.
தானியலை சிங்கங்களின் காவி கைக்கு ரட்சித்த தேவன் தான். அவர் வந்து தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களே அற்புதங்களை செய்கிறவர் என்று அவர் சொல்லுகிறான். அதே போல பாருங்க, நமக்கு எக்ஸ்கியூஸ் வருது, எக்ஸ்கியூஸ்ல இருந்து நமக்கு ராப்சர் வருது. ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கிறது, நம்மள ஆண்டவர் உலகத்திலிருந்து விடுவிக்கிறார். மேல கொண்டா சிங்கக்கவில இருந்தவன மேல தூக்குறாங்க, நம்ம வந்து இங்க ஏறி வா, நம்ம மேல போயிருவோம். மேல போன பிறகு என்ன வருது? மிலினியம் வருது. உலகத்துல ஆண்டவர் மிலினியத்தை கொண்டு வருகிறார். நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். தானியலின் தேவன் வந்து அவர் கர்த்தத்துவம் அவர் கையில இருக்கு. எல்லாமே அவருடைய ராஜ்யம், நிலையான ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் வந்து என்னென்னைக்கும் உள்ள ராஜ்யம். அவர் தப்புவிக்கிற, விடுவிக்கிறார். மிலினிய உலகமெங்கிலும் சமாதானம் வருகிறது. ஐக்கிய நாடு சபை சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ட்ரம்ப் திடீர்னு பல காரியங்களை மாத்திடுவார். அதனால உலகத்தில் ஆளுகை செய்யறவங்க திடீர்னு யுத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பெருந்த நிற்கும். மிலினியம் அதுக்கு பிறகு மிலினியம் வருது. இப்பொழுது ஸ்கியூ சிங்கக்கவியில நம்ம இருக்கிறோம். பாதாள குழியானது திறக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த குழி சிங்கங்கள அந்த குழியில கிடக்கிறது. இதை அங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு ஏஞ்சல் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இத அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். என்னதுக்கு? நான் இந்த குழியிலிருந்து நம்மளை மேல தூக்குவதுக்காக. சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்த அப்படி வாயை கட்டி போட்டுறாரு. யாரு வந்தாலும் அவங்க வாயை கட்டி போட்டுருவார். பிசாசு வரானா, ஆண்டவர் வாயை கட்டி போட்டு அவனால செயல்பட முடியாது. அவனை பேரலைஸ் ஆக்கி விடுவார். அவன் செயலிழந்து போவான். அதனால நம்ம வந்து இங்க தைரியத்தோடு இருக்கிறோம். எந்த ஆண்டவர் நம்மளை லிட்டு பண்ணுகிறார், மேல கொண்டுறாரு. அவன் ஒரு 12 தான் அந்த சிங்க கபில இருந்தான். ஒரு நாள் ராத்திரி தான் இருந்தான். அடுத்த நாள் காலையில வெளியே வந்துட்டான். அதனால இந்த காலம் வந்து சீக்கிரமாக கடந்து போகும். ஆண்டவர் நம்மளை மேல கொண்டு வருவார். மில்லினியம் வரும். அல்லேலூயா. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அத போறது. தனியா விதமாக அறிக்கை செய்கிறார். ஆமே
ஆமே.
பிலாம் என்ன செய்கிறான்? ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மீற வேண்டும். அவங்களை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறான். இங்க இருந்து சபிக்கலாமா, அங்க இருந்து சபிக்கலாமா? அவன் பணம் ஆசை பிடிச்சவனா இருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் பணம் தான். பணத்துக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தேவனுடைய வரத்தை வந்து அவருடைய கிஃப்ட் வந்து செல்ஃபிஷ் கெயினாக தனக்கு ஆதாயமாக பயன்படுத்துகிறவன் அதுதான் பீலயாம். இன்னைக்கு சாபத்தில் நிறைய பீலயாம்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்யறான் என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து எந்த விதத்திலும் சபிக்க முடியாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவளை வந்து அழிக்கணும்னா ஆண்டவரே அவங்களை அழிச்சு போடுவார். எப்படின்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை மீறும்படியா செய்யணும். வெளிப்படுத்தல் 2:14 என்ன வாசிக்கிறோம், விக்கிரங்களை படைத்தவர்களுக்கு புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கிறவர்களோடு அவங்க விக்கிரங்களுக்கு படைத்தது சாப்பிட வேண்டும், பெண்களை வந்து அங்க கொண்டு வர வேண்டும், அவளை வந்து ரிகார்ட் டான்ஸ் போட்ட மாதிரி அங்க டான்ஸ் அங்க இருக்கும் பொழுது இவங்க வந்து இச்சிப்பார்கள், அப்பொழுது வேசித்தனம் செய்வார்கள். இந்த பாவத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே அடிச்சு போடுவார். எப்படி பாத்தீங்களா, இதே மாதிரிதான் பீலாம் செய்தான். அவள் தேவனுடைய வார்த்தையை மீற வைக்க வேண்டும். எப்படி மீற வைக்கணும், அவன் பாலாக்கு உபதேசம் கொடுக்கிறான், நீ உன்னுடைய கடவுளுக்கு போறதுக்கு ஒரு விழா கொண்டாடு, கும்பாபிஷேகம் பண்ணு, அந்த ஜனங்களை கொழுந்து விக்கிரங்களுக்கு படைத்தவளை சாப்பிட சொல்லு, அவெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சாப்பிட சொல்லு. அது மாத்திரமல்ல, அந்த பெண்களோடு தேசித்தனம் செய்வதற்காக தரக்குறைவான ஆடைகளோடு கூட அவர்களை வந்து அங்கே காட்சியில கொண்டால் அவர்கள் அவிதமான பாவத்தை செய்வார்கள், வேசித்தனம் செய்வார்கள் என்று இந்த மாதிரி ஐடியா சொல்லிக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மீறும்படியாக, அந்த 10 commandments மீறும்படியாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவனுடைய சக்சஸா மாறிட்டவன். அதே போல இவங்களும் சக்சஸா தான் மாறினது. தானியேல சிங்க கவில போட்டாங்க, கத்தர் எல்லாத்துக்கும் மேல
இருக்கிறார்.
சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றும். மனுஷர்கள் நம்மை சபிக்கலாம், ஆனா அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதனால அந்த ஜனங்களை ஒரு ஒரு மிக்சிங் பண்ணுகிறான். எல்லாம் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க தான், நான் லோத்தின் பிள்ளைகள், நீங்க வந்து ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எல்லாமே நம்ம ரிலேஷன் தான், வாங்க நம்ம சாப்பிட மிக்சிங் பண்றோம். மத நல்லிணக்கம் சொல்லி நம்ம எல்லாம் அந்த மத நல்லிணக்கத்துல போக முடியாது. We are separated people. Hallelujah. அரசாங்கம் அவிதமாய் செய்யலாம், ஆனால் we are separated people. Amen. சாத்தானுடைய ட்ரிக்க நம்ம பைபிள் அவிதமாக நம்ம வாசிக்கிறோம். ஏவாளை அவிதமாகத்தான் வஞ்சித்தான், இஸ்ரேல் ஜனங்களை அவிதமாக தான் வஞ்சித்தான். அவனுடைய ஹோல் பர்பஸ் என்ன, சாத்தானுடைய பிரேக் த லா ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை நம்ம மீற வேண்டும், அப்பொழுது நமக்கு ஜட்மெண்ட் வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவன் இவ்வளவு காலமும் அதுல சக்சஸ் ஆகித்தான் வந்திருக்கிறான். அவன் வந்து அநேக ஜெயம் அவனுக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனா இங்க தானியல்கிட்ட வரும் பொழுது அவனுக்கு ஜெயம் கிடைக்கல. ஹலலுயா. இந்த கடைசி கால மனவாளிகிட்ட வரும் பொழுது ஜெயிக்க முடியாது. ஹலலுயா. டினாமினேஷன் கிறிஸ்தவங்களை ஜெயிச்சிடலாம், ஆனா நம்ம என் டைம் பிரைடு வரும் பொழுது டேனியல்கிட்ட வந்து அவனுடைய கண்ணி வந்து அது எடுபடல, அவனுடைய டிராப், அவனுடைய வச்சிருந்த கண்ணில இதோ அது வந்து தானியேல் அதை ஜெயித்து விட்டான். ஆமே. ஏனென்றால் the Lord sent his angel. Hallelujah. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். வெளிப்படுத்தல் 10:1.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது.
இதுதான் நமக்கு காரியம். நம்ம அவன் தானியேல் காப்பாற்றுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், ஏஞ்சல் அங்க வந்தார். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏஞ்சல் வந்திருக்கிறார். சாத்தான் எல்லாத்தையும் திருநீட்டியை வச்சு வஞ்சிச்சுட்டான், ஏழுசபை காலங்களை வஞ்சித்து விட்டான், அந்த பிலிவர்ஸ் எல்லாத்தையுமே வஞ்சித்துட்டான். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. புக் இஸ் ஓபன். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். அவனுடைய தந்திரங்கள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்பட்டு விட்டது. இஸ் ஏஞ்சல் Descend, God sent his angel. Hallelujah. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். எதற்காக, தானியேலை விடுவிப்பதற்காக. ஆமென். ஆண்டவர் மரியாதையிடத்திலே கர்த்தருடைய தூதனானார் வந்தார். எதற்காக வந்தார், ஏரோது கையிலிருந்து அந்த குழந்தையை தப்பி வைப்பதற்காக. இதை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் என்றால், அவர் வந்து இறங்கி வந்து கர்த்தருடைய தூதனான இறங்கி வந்தார். எதற்காக, கல்லை புரட்டி தள்ளுவதற்காக. அந்த கல்லறையின் மேல் இருந்த கல்லை புரட்டி தள்ளியது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வெளிப்படுத்துவதற்காக. இன்னைக்கு வந்து அவர் இறங்கி வந்திருக்கார். எதுக்காக, உங்களை வந்து இந்த சிங்க கபிலிருந்து விடுகிறார். சிங்கம் பிசாசு, இயேசு கிறிஸ்து யூதா கோத்து சிங்கமா இருக்கிறார், அவனும் சிங்கன்னு அழைக்கப்படுறான். 1:5-8.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல், அந்த லயன்ஸ் வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல் அது இருக்கிறது. எவனை விழுங்கலாம்? தானியேலை விழுங்க முடியல, ஏன்னா ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து வாயை கட்டிட்டார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் பேசுறோட வாயை ஆண்டவர் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக பிசாசு செய்கிற எல்லா முயற்சிகளையும் இதோ பிசாசு ஆண்டவர் வந்து அதை எல்லாத்தையும் கட்டி போடுவார். எத்தனை விசுவாசம்? ஏஞ்சல் ஆஃப் காட் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. என்னுடைய வேலை என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பது, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பது. ஆமே. The angels that sent to testify the word of God. இதோ கர்த்தர் இன்னைக்கு ஏழாம் தூதனை அனுப்பியிருக்கிறார். ஏழாம் தூதன் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆமே. சபையில் இருந்த சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். செவன்த் ஏஞ்சல் மெசேஜ் நமக்கு இருக்கிறது. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே. என்னன்னா இன்னைக்கு பிட்டு ஓபன் ஆயிருக்கிறது, அந்த பாதாள குழி ஓபன் ஆயிருக்கிறது. இந்த பிசாசின் ஆவிகள் எவனை விழுங்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளை ஒன்னும் செய்யாதபடி கர்த்தருடைய தூதனானவர் கட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. இஸ் எ ரோரிங் லைன் சீக்கிங் ஹூம் ஹி மே டிவோர். நமக்கு இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் அவசியம். ஆமே. நைட் டைம் வந்துட்டு நைட் டைம்ல அவனை உள்ள போட்டுறணும். ராஜா வந்து சாயங்காலம் வரைக்கும் பிரயாசப்படுகிறார், ஈவினிங் டைம் வரைக்கும் பிரயாசப்படுகிறார். ஈவினிங் டைம் வந்துட்டுனா அவனை உள்ள தூக்கி போட்டுறணும். ஆனால் அந்த டைம் நெருங்க நெருங்க ராஜா வந்து இதை அதிக பிரயாசப்படுறாங்க. ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாவுடைய பிரயாசத்துல பிரயோஜனம் இல்லை, ஆனா ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஈவினிங் டைம்ல ஏஞ்சல் வந்திருக்கிறார். தானியேல் அங்க போறதுக்கு அடுத்து ஒரு செகண்டுக்கு முன்னதாகவே வாயெல்லாம் கட்டிட்டார். அதனால தானியேலுக்கு ஒருவேளை என்ன செய்யும் என்றால் சிங்கம் வந்து மெத்த மாதிரி இருந்திருக்கலாம், தலையண மாதிரி இருந்திருக்கலாம். அதனால நமக்கு வருகிற உபத்திரங்கள் என்னது என்றால் அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது. There is a greater law. ராஜாவுடைய சட்டத்தை காட்டிலும் இன்னைக்கு greater law வந்திருக்கு, law of grace. அல்லேலூயா. நியாயம் பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க அந்த லாவ வந்து மேற்கொள்வதுக்கு இத வேற ஒரு லா வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவான், எஸ்ஆர் மூலமா மொர்தெகாய் மூலமா இன்னொரு சட்டம் அதை விட குயிக்கா பாஸ் பண்ணி அந்த சட்டத்தை பவர்லெஸ்ஸா மாத்தி விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அங்க பாருங்க ரெண்டு லா இருக்கு. இன்னைக்கு கேப்சோன் வந்திருக்கிறது, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு டோட்டல் கிரேஸ் நமக்கு வந்திருக்கிறது, லா ஆஃப் கிரேஸ் வந்திருக்கிறது. நீங்க பாக்குறீங்க, நீங்க கிரேஸ பாருங்க, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. லா ஆஃப் கிரேஸ் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிக கிருபை, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்கு கிருபை வேணும். நம்மளால கடைபிடிக்க முடியாது, அவனோட கிரேஸ் தரார். ஹல்லேலூயா. இன்னைக்கு டோட்டல் கிரேஸ் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆமே. நீங்க அந்த ப்ராமிஸ பாருங்க. இந்த ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, திக்கு தேசி அப்படி சொல்றார், இப்படி சொல்றார், எல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திக்கு தேசி சொன்னார் சர்ச்சுக்குள்ள சாப்பிடக்கூடாது, திக்கு தேசி சொன்னார் சர்ச்சுக்குள்ள டீ குடிக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. எங்க சொன்னாருன்னு எனக்கு தெரியல, நானும் படிச்சு பாக்கிறேன். அவங்க திக்கு தேசி சொன்னார், திக்கு தேசி சொன்னார், மோதிரம் போட சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்ட்டு கொசுக்கு இருக்க வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற என் டைம் மெசேஜில் இருக்க பாஸ்டர்கள் நம்ம வந்து தீர்க்கதரிசி என்ன வெளிப்பாடு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன நம்ம இன்வின்சிபிள் ஆர்மி. ஹல்லேலூயா. இந்த மைண்ட் ஆஃப் காட் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம அதை மாதிரி அப்படி பாக்குறோம். இவங்க இதை பார்த்து கொசுக்கு இருக்க வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்காங்க. வேலையை விட்டுட்டு ஒளிஞ்சு அவங்களால முடியாது. அந்த ஃபெய்த்து கிடையாது அவங்களுக்கு. டிவைன் ஹீலிங் மேல ஃபெய்த்து கிடையாது. உடனே டாக்டர்கிட்ட ஓடுவாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா சில காரியங்களை சொல்லிட்டு நீங்க அப்படி செய்யல, நீங்க எப்படி செய்யல, இதைதான் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி சட்ட திட்டங்களினால நம்ம ஆண்டவரை நேசிக்கல, நம்ம அவருடைய அன்பை நினைக்கிறோம், அவர் நம்ம கொடுத்த ப்ராமிஸ் நினைக்கிறோம். அதற்கு இது கிரேட்டர் லா. இது நீங்க கிரேட்டர் லா நீங்க இறங்கி வந்திருக்கிறார். என் பெயர் வாசிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் மேரேஜ் யூனியன்ல இருக்கிறேன். ஆமே. எனக்கு வந்து ராப்சர் கமிங் இருக்கிறது, பாடி சேஞ்ச் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை நினைக்க வேண்டும். இவங்க வந்து இந்த மாதிரி போறவர் வந்து சின்ன சின்ன காரியத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க முழுசா மீறி முழுசுமா பிரமாணத்தை மீறுகிறவர்கள். நான் ஒரு சபைக்கு போகும் பொழுது நான் இங்கதான் டீ குடிப்பேன், எனக்கு இங்கதான் டீ தரணும், நான் இங்கதான் இருப்பேன், எல்லாரும் வெளியே பண்ண நான் இங்கதான் குடிப்பேன். தாங்க என்ன தரதான் செஞ்சாரு. என்கூட ரெண்டு மூணு பிரதர்ஸ் வந்தாங்க. இல்ல வாங்க வாங்க வெளியே வாங்க டீ குடிக்கணும். இல்ல நான் இங்கதான் இருப்பேன். அது என்ன இது? இது என்ன பிரமாணம்? இது உங்களுக்கு ஃபெய்த் இல்ல. ஆனா இது மாத்திரம் நெஞ்ச கொசுக்கு இருக்க வடிகட்டி ஒட்டத்தை விழுங்க பாக்குறீங்களே. நம்ம அவங்க அதைத்தான் பாக்குறாங்க. நம்ம வந்து வெளிப்பாட்டை பாக்குறோம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு பிளஸிங் கொண்டு வருகிறது. ஆமென். அதனால ரெண்டு லா இருக்கு. ராஜா போட்ட சட்டம் ஒன்னு இருக்கிறது. நம்ம வந்து காட்ஸ் ப்ராமிசஸ் பாக்குறோம். அது மாறாதது. ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கிறவங்களுக்கு நிறைவேறும். இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது நமக்கு டெலிவரன்ஸ் கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம பாடி சேஞ்ச் எதுன்னு வைக்கிறோம். ஆண்டவர் இந்த உலக மனிதனுக்கு சிங்க கதியா இருக்கிறது. துஷ்டர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். பாவிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத உலகம் இதா. விதமான இருக்கும் பொழுது, வாழ முடியாத உலகத்தில் இருக்கும் பொழுது ஜீசஸ் நம்மளை லிட்டு பண்ண போறார். நம்ம அதுக்காகத்தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். பலமுள்ள தூதன் இறங்குவார். இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார். சிங்கங்கள் சேதப்படுத்த அப்படி வாயை கட்டுகிறார். ஒரு நாள் நம்மளை லிப்ட் பண்ண நம்ம அங்கேயே கிடைக்க போறதில்லை. காலையில ராஜா வந்து சொல்லுகிறார், இத தாசனாகிய ஜெனரல் தேவனுடைய தாசனே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது அப்படி நீ இடைவிடாமல் ஆராய்க்க தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருந்தார். God is true.
Amen.
God's word is real.
Amen.
இதுதான் நம்முடைய விட்னஸ். மனவாட்டியுடைய விட்னஸ் என்ன? நான் இந்த வார்த்தையை பிலீவ் பண்ணேன். நான் படிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன பேசினது? மத்திய ஒன்னாதிகாரம் என்னோடு கூட பேசினது. சமீபத்தில் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினது. நான் அதை பிலீவ் பண்ணேன். இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றுகிறார். இது என்னுடைய விட்னஸ். God's word is real. வெளிப்பாடு ரியல். ஹல்லேலூயா. நான் அது மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த லா மேல இருக்கு. அது மாறாது. நீங்க அப்படி கிளைம் பண்ணுங்க. நீங்க அப்படி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு பிளஸிங் வரும். இது ஏதோ சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி. தேவனுடைய வார்த்தை ஒரு லா கிடையாது. அது லா அண்ட் கோர்ட்ஸ் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையானது வெளிப்பாடாயிருக்குது. இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடாயிருக்குது. தேவன் யார் என்பதற்காக அவரை நாம் நேசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாத்துக்குமே கீழ்ப்படிவோம்.
ஆமென்.
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்னென்றால், காட்ஸ் வேர்ட் தானியல் சொல்றான், காட்ஸ் வேர்ட் இஸ் ரியல். உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தை என்னை காப்பாத்தினார். காட்ஸ் வேர்ட் ரியல். ஒரு நாள் என்ன மேல கொண்டு சொல்லுவார. நீங்க மேல போன பிறகு நினைப்பீங்க, பாஸ்டர் எல்லா பிரசங்கத்திலையும் பாடி சேஞ்ச் பாடி சேஞ்ச் சொன்னாரு, மேரேஜ் யூனியன் சொன்னாரு, பிரைட் பிரைட் க்ரூம் சொன்னாரு, வெட்டிங் சப்பர் சொன்னாரு. இப்ப நாங்க இருக்கிறனே இந்த 2019 வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இப்ப உலகம் சிங்கக்கதியாயிருக்கிறது. சிங்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய தூதனான நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம இங்கேயே இருக்க விரும்பல. இந்த சிங்கங்கள் மத்தியில இருக்க விரும்பவில்லை. நம்ம லிப்டட் ஆக வேண்டும். அப்பொழுது God is real. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்மை. நான் கேட்ட பிரசங்கம் உண்மை. அது பொய் கிடையாது. இடவிடாமல் ஆராதிக்க தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராயிருந்தாரா? அது உண்மைதானா? நீ கர்த்தரை பற்றி விசுவாசமா இருந்தா அது உண்மைதானா? உண்மைதான். நானே சொல்ல முடியும். அது பொய் கிடையாது. அதுல இங்க சொல்லப்படுகிற வார்த்தை வந்து எல்லாம் இட் இஸ் அ ட்ரூ சேயிங் ஆஃப் காட். இது தேவனுடைய சத்தியமான வசனங்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சத்தியம் இருக்கிறது. தானியேல் 6 எவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது. இந்த புக் இஸ் ஓபன் பிகாஸ் தி லார்ட் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். இந்த தானியல் புஸ்தகம் நமக்கு ஓபன் ஆயிருக்குது. 6 இப்பொழுது உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. 6 முழுசு இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் ஓபன் பண்ணியிருக்கிறார். பசுத்த ஆவியானவர் அதை ஓபன் பண்ணியிருக்கிறார். சீல்ஸ் அன்னைக்கு உடைக்க 6 இந்த சீல்ஸ் இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கு. நம்ம சீல்ஸ் அப்படி பிலீவ் பண்றோம். ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுதும் திறந்துகிறார். ஓபன் புக்காக மாற்றுகிறார். நியூ புக்காக மாற்றுகிறார். பைபிள் நமக்கு நியூ புக். அந்த வெளிப்பாட்டை பற்றி கொடுக்கும் சட்டத்திட்டங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணும் பொழுது அது நமக்கு கிரேஸை கொண்டு வரும். சட்டத்திட்டங்கள் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். சாத்தான் அதை வச்சு நம்ம குற்றம் சாட்ட பார்க்கிறான். அவன் அதை ஜெயிக்க முடியாது. வி ஹாவ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வி ஹாவ் நியூ பேர்த். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். வி சசித் ஆவி நமக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் கத்தமைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கதாவே சோத்ரம் அண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோத்ரம் அண்டவரே. தேங்க்யூ. உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கு. அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது. ஒருபோதும் ஆண்டவர் உரைத்த பொழுது அதை மாற்ற மாட்டார். அண்டவரே என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். டாக்டர்கள் கூற்றுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பொய்யாக மாற்ற முடியும். அவருடைய வேர்டு ட்ரூ என்பதை, அவருடைய வாக்குத்தத்தம் ட்ரூ என்பதை டேனியலுக்கு நிரூபித்த தேவன் நமக்கு நிரூபிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவே, எனக்கு அது உங்களுடைய வார்த்தை உண்மை என்பதை நான் அறிய எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுவார், வாரும் நாம் அழைத்திடுவோ. வாஞ்சைகள் தீத்திட எங்களை நேசிக்கிற கர்த்தராய் இயேசுவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்கிறது. நீ நேற்றும் இன்றைய என்று மாறாதவராய் இருக்கு. அன்றைக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கு செய்ய முடியும், எங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும். டேனியலுடைய பொசிஷன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் பொழுது அவன் வார்த்தையை அவன் விசுவாசித்து உம்மை நேசித்தான், உம்மை நோக்கி ஜெபித்தான். அவன் தன்னுடைய இதயத்தில் விதமான தீர்மானம் செய்திருந்தான். அந்த நேர் அவனுக்கு ஆண்டவரே தூதனை அனுப்பி விடுவித்து, இன்னைக்கு பலமுள்ள தூதனாகிய கர்த்தர் எங்களுக்கு விடுவிக்க வந்திருக்கிறீர்கள். சிங்கங்களின் வாயை கட்ட வந்திருக்கிறீர்கள். எங்களை சுற்றி பொல்லாத சிங்கங்கள் இருக்கிறது, கெச்சிக்கிற சிங்கங்கள் இருக்கிறது. விழுங்கலாம் என்று காத்திருக்கும் பொழுது அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தருடைய தூதனால் கெட்டி போடுகிறார். ஒரு நாள் எங்களை லிஃப்ட் பண்ணுவீர், இந்த உலகத்தை விட்டு லிஃப்ட் பண்ணுவீர். மில்லினியம் எங்களுக்கு வரும். உம்முடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம், உம்முடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் உள்ளது என்று ஆண்டவரே தரிய அறிக்கை பண்ணினான். நாங்கள் அந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம், அந்த வரப்போகிற ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம், அந்த வரப்போகிற வேல்டுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த உலகத்திலே போராட்டத்தின் மத்தியில் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை உயர்த்துகிறீர். தானியில உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பிளஸிங் இந்த உலகத்தில் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறீர். அதனால நாங்கள் இந்த பிராமிஸை நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பிராமிஸை நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் ஒன்ஸ் அது ஸ்போக் பண்ணும் பொழுது இட் வில் நாட் பி ஆல்டர்ட், இட் வில் நாட் பி சேஞ்சு. அந்தவரை அது மாற்ற முடியாது, அது நிச்சயமாக நிறைவேறும். அவ்விதமான ஒரு நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம். உமை வார்த்தையிலே நாங்கள் பிடிக்கும் பொழுது நீர் ஆண்டவரை உரிமை கோரும் பொழுது எங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ மிரக்கள் தேவைப்படுகிறது, அற்புதம் தேவைப்படுகிறது. எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும், எங்களுடைய நிலைமைகள் எவ்விதமாக இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் நீர் மாற்றி போட்டு உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர், மிரக்கள் செய்வீர். எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நேரில் இந்த வார்த்தையை கேட்ட அனைவர் உள்ளத்திலையும் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அவ்விதமான ஒரு டெலிவரன்ஸ் தருவீராக, ஆண்டவரே அவ்விதமான ஒரு மிரக்கள் செய்வீராக. நீர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறீர், நாங்கள் ஈவினிங் டைம்ல இருக்கிறோம். கர்த்தாவே நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. செவ்வாய்க்கிழமை நடக்க பிரதர்ஸ் மீட்டிங் ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. ஆகாயத்திலே உம்மை சந்திக்கும் வரைக்கும் நீர் எங்களை வழி நடத்தும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.